Welcome once again to Words of Life.
ஜீவ வார்த்தைகள் என்ற நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம்.
And if you've been listening to this program regularly, I hope you've been blessed.
இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து கவனித்து வந்திருப்பீர்களானால் அதன் மூலமா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன்.
Our aim is to make the message of God's word in the Bible clear and plain so that the simplest person can understand it.
வேதத்திலே காணப்படுகிற தேவனுடைய வார்த்தையை மிகவும் தெளிவாகவும் எளிதாகவும் மாற்றுவதே எங்களுடைய நோக்கமா இருக்கிறது.
So that even a child can understand.
ஒரு சிறு குழந்தை கூட விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நாங்கள் எளிதாய் அமைக்கிறோம்.
Because Jesus said these truths are hidden from the clever and the intelligent.
புத்திமான்களுக்கும் ஞானிகளுக்கும் இந்த சத்தியங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசு சொல்லியிருக்கிறார்.
In Matthew 11:25 he said that.
மத்தேயு 11:25 அப்படி சொல்லியிருக்கிறார்.
But they are revealed to babes.
ஆனால் குழந்தைகளுக்கு பாலகருக்கு இவைகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
See the thing that babes have which older people don't have.
பெரியவர்களுக்கு இல்லாத ஒரு காரியம் சிறு குழந்தைகளுக்கு இருக்கிறது.
That is pure heart.
ஒரு சுத்தமான இருதயம்.
A sincere willingness to learn.
கற்றுக்கொள்வதற்கு ஒரு நேர்மையான ஒரு விருப்பம்.
See, a child acknowledges that it knows nothing.
எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை ஒரு குழந்தை எளிமையாக ஒத்துக்கொள்கிறது.
Grown up people are not willing to acknowledge that.
ஆனால் வளர்ந்தவர்கள் அதை ஒத்துக்கொள்வதற்கு விரும்ப மாட்டார்கள்.
So to become like a child is to say, Lord, when you come to your word, I know nothing.
ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என்று வரும்பொழுது எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்வதுதான் குழந்தையைப் போல மாறுவதாகும்.
I may know many things in the world.
உலகத்தில் எனக்கு பல காரியங்களை அறிந்திருக்கலாம்.
When it comes to your word, I don't know anything.
உம்முடைய வார்த்தை என்று வரும்பொழுது எனக்கு ஒன்றும் தெரியாது.
And when we come to God like that,
இப்படி நாம் தேவனிடத்தில் வரும்பொழுது
God will definitely teach us his word.
தேவன் கண்டிப்பாக தம்முடைய வார்த்தையை நமக்கு போதிப்பார்.
So we saw that one big difference in the Old Testament and the New Testament was this.
ஆகவே பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் இது என்று பார்த்தோம்.
Under the law they could keep 9 commandments but not the 10th commandment.
பிரமாணத்துக்கு கீழாக 9 கற்பனைகளை கைக்கொள்ள முடிந்தது ஆனால் 10th கற்பனையை கைக்கொள்ள முடியவில்லை.
But under grace in the new covenant we can keep the 10th commandment also.
ஆனால் புதிய உடன்படிக்கையிலே கிருபைக்கு கீழாக 10th கற்பனையையும் நாம் கைக்கொள்ள முடியும்.
But we can overcome lusting after things which God has not given us.
தேவன் நமக்கு கொடுக்காத காரியங்களிலே இச்சிப்பதிலிருந்து நாம் விடுதலை ஆக முடியும்.
Jesus made clear that sin originates in the heart.
பாவம் உள்ளத்திலிருந்து தான் உண்டாகிறது என்பதை இயேசு தெளிவாய் சொல்லியிருக்கிறார்.
And it comes out through the mouth.
வாயின் மூலமாக வருகிறது.
Through the eyes.
கண்களின் மூலமாக
வருகிறது. Through the hands.
கைகளின் மூலமாக வருகிறது.
Through our body.
நம்முடைய சரீரத்தின் மூலமாக வருகிறது.
But it's from the heart.
ஆனால் அது ஆரம்பிக்கிற இடம் இருதயம்.
If you want to be holy, God has to do something at the root level, at the heart.
ஆகவே நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொன்னால் அங்கு வேறு இருக்கிறதான இருதயத்திலே தேவன் ஒரு கிரியையை செய்ய வேண்டும்.
Otherwise you'll control yourself outside like some type of yogic exercise and keep yourself from doing certain things outwardly.
இல்லாத பட்சத்திலே யோகாவிலே செய்யக்கூடிய கடுமையான பயிற்சியை போல நீங்கள் வெளிப்பிரகாரமாக கடுமையாக பயிற்சி சில காரியங்களை கட்டுப்படுத்துவீர்கள்.
It will not change your inside at all.
அது உங்களுடைய உள்ளான வாழ்க்கையை மாற்றாமலே போய்விடும்.
The wonderful message of the new covenant is that the Holy Spirit can change our inside.
புதிய ஏற்பாட்டின் அற்புதமான செய்தி என்னவென்றால் உங்களுடைய உள்ளான வாழ்க்கையை தேவன் மாற்ற முடியும்.
God can give us the power to be pure inside.
உள்ளே பரிசுத்தமாகும்படியாக தேவன் ஒரு பலனை நமக்கு தருகிறார்.
God can give us his Holy Spirit to communicate his nature to us.
அவருடைய தன்மையை நமக்கு கொடுக்கும்படியாக அவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறார்.
You know, in the Old Testament,
பழைய ஏற்பாட்டிலே
nobody could call God Father.
யாருமே தேவனை தகப்பன் என்று அழைக்க முடியாது.
Have you noticed that when you read the old testament?
நீங்கள் பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் பொழுது இதை கவனித்திருக்கிறீர்களா?
There is an occasional reference like we read in Isaiah 64 where Isaiah says, oh Lord, you are our father.
தேவனே, நீரே எங்களுடைய தகப்பன் என்று எப்போதாவது சொல்லக்கூடிய ஒரு சில குறிப்புகளை தான் ஏசாயாவிலே பார்க்கிறது போல பார்க்கிறோம்.
That is referring more in a general way that he cared for Israel like that.
அவர் இஸ்ரவேல் ஜனங்களை தகப்பனை போல கவனித்தார் என்று பொதுவாக உள்ள குறிப்பு தான் சொல்லப்பட்டிருக்கு.
Jesus was the first person who told people to say when you pray to God say our father.
நீங்கள் தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது எங்கள் பிதாவே என்று சொல்லி ஜெபியுங்கள் என்று இயேசுதான் முதல் முறையாக சொல்லி கொடுத்தார்.
That was completely new.
இது முழுமையாய் புதிய காரியம்.
That is the relationship God wants to have with man in this day and age.
இந்த நாளிலே இந்த காலங்களிலே தேவன் இப்படிப்பட்ட ஒரு உறவை தான் மனிதனோடு கூட வைத்துக் கொள்ள விரும்புகிறார்.
In the Old Testament times before Jesus came.
இயேசு வருவதற்கு முன்பதாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே
the relationship God had with man with all men with the best of men was like a master and a servant.
பழைய ஏற்பாட்டில் எல்லா மனிதர்களோடும் கூட மிகவும் சிறந்த மனிதர்களோடும் கூட தேவன் வைத்திருந்த உறவு எப்படி இருந்தது என்று சொன்னால் ஒரு எஜமான் ஒரு அடிமை என்ற உறவுதான்.
You know there's a lot of difference between a servant and a son.
ஒரு வேலைக்காரனுக்கும் ஒரு மகனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்று நாம் அறிவோம்.
That is another thing which a lot of Christians don't understand.
அநேக கிறிஸ்தவர்களுக்கு இதையும் விளங்குவதில்லை.
Even many Christians I've heard say this.
அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி சொல்வதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்.
They say I asked them, are you a son of God?
நீ தேவனுடைய மகனா என்று கேட்டிருக்கிறேன்.
Yes, I am a child of God.
ஆம், நான் தேவனுடைய மகன்.
But I'm not a servant of God.
ஆனால் தேவனுடைய ஊழியக்காரன் இல்லை என்று சொல்கிறார்.
So and so is a servant of God.
இன்னார் தேவனுடைய ஊழியர் என்று சொல்கிறார்.
But I am a son of God.
நான் தேவனுடைய மகன்
தான். They get the idea that a servant of God is greater than a son of God.
தேவனுடைய மகன் என்கிற ஸ்தானமானது தேவனுடைய ஊழியர் என்கிற ஸ்தானத்தை கூட குறைவானது என்று
நினைக்கிறார். You may have that idea too.
நீங்களும் அந்த கருத்தை
வைத்திருக்கலாம். You may have that idea that I am a son of God, but so and so is a servant of God.
நான் தேவனுடைய மகன் தான், ஆனால் இன்னார் தேவனுடைய ஊழியர் என்று நீங்கள்
See how the devil has twisted everything and given us a wrong sense of value.
எப்படி பிசாசு எல்லாவற்றையும் மாற்றி தவறான ஒரு கருத்தை கொடுத்து விட்டான் பாருங்கள்.
Supposing you came to my home.
நீங்கள் என் வீட்டுக்கு வருகிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள்.
And I am introducing to you some of the people in my home.
இந்த வீட்டில் இருக்கிற ஒரு சிலரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்.
And I say this is my son. இவன்
தான் என் மகன் என்று சொல்கிறேன்.
And then I point out to a man in the who's standing in the corner and say that is my servant.
அங்கே மூலையில் நின்று கொண்டிருக்கிற ஒரு மனிதனை பார்த்து அவன் தான் என்னுடைய வேலைக்காரன் என்று சொல்கிறேன்.
Who would you think is greater in my home?
என்னுடைய வீட்டிலே யார் பெரியவர் என்று எண்ணுவீர்கள்?
Isn't it clear?
தெளிவாக இல்லையா?
And how is it that you think of yourself as inferior to a servant of God?
ஆகவே தேவ ஊழியக்காரனை காட்டிலும் நான் கீழான நிலையில் இருக்கிறேன் என்று எப்படி நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
When you are a son of God.
நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருக்கும் பொழுது.
It's because we have not understood what a wonderful privilege it is to be God's own son.
தேவனுடைய சொந்த குமார மகனா இருப்பதற்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் சலாக்கியம் என்பதை உணராமல் இருக்கிறோம்.
The very purpose with which Jesus died is that God may have sons.
இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததனுடைய நோக்கமே தேவனுக்கு அநேக மகன்கள் உண்டாயிருக்க முடியாது.
In the Old Testament, the relationship between God and all men was master and servant.
ஆகவே பழைய உடன்படிக்கையிலே தேவனுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் உள்ள உறவு எஜமான் அடிமை.
That's why they always call God, oh God, terrible, great and mighty God, etc.
ஆகவே தான் பயங்கரமும் உன்னதமான தேவனே என்றெல்லாம் அழைக்கிறார்கள்.
They couldn't draw near to him.
அவர் அண்டை நெருங்கி செல்ல முடியவில்லை.
In the Old Testament tabernacle, there was one part of the tabernacle which was completely forbidden for all people to enter.
ஏற்பாட்டிலே அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே ஒரு பகுதியானது எந்த மனிதனும் உள்ளே நுழையக்கூடாதபடிக்கு தடுக்கப்பட்டிருந்தது.
That was called the most holy place.
அதுதான் மகா பரிசுத்த ஸ்தலம்.
Nobody could go there.
யாருமே அங்கே போக முடியாது.
But when Jesus died, that curtain was torn to that most holy place.
ஆனால் இயேசு மரித்த பொழுது அந்த திரைச்சிலையானது மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிந்தது.
Now anybody can go there.
இப்பொழுது யார் வேண்டுமானால் உள்ளே போகலாம்.
That we can now go inside and meet with God personally.
இப்பொழுது உள்ளே நாம் போய் தேவனை தனிப்பட்ட விதத்தில் சந்திக்க முடியும்.
And when we go there, we discover that the person living inside is not a policeman or a judge.
இப்பொழுது உள்ளே போய் பார்க்கும் பொழுது அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் ஒரு போலீஸ்காரரோ அல்லது நீதிபதியோ அல்லது கண்டுபிடிக்கலாம் அல்லது எஜமான் கூட அல்ல.
But a father.
ஆனால் ஒரு தகப்பன்.
Who wants me to be his son.
நாம் அவருடைய மகனா இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தகப்பன்.
Isn't that wonderful?
அற்புதமாக இல்லையா?
That God wants to have that type of relationship with me.
இப்படிப்பட்ட உறவை நம்மோடு கூட தேவன் வைத்துக் கொள்ள விரும்புகிறார்.
If you can really understand this.
உண்மையாலுமே இதை நீங்கள் விளங்கிக் கொண்டீர்களானால்.
There is a far greater thing to be a son of God than to be a servant of God.
அதாவது தேவனுடைய ஊழியக்காரனா இருப்பதை காட்டிலும் தேவனுடைய புத்திரனா இருப்பது மேன்மையான ஒரு ஸ்தானம் என்று
நினைக்கிறீர்களா?
அதுடைய முழு வாழ்க்கையை மாற்றிவிடும்.
See what it says in Romans chapter 8.
ரோமர் 8 அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
It says here that God chose us.
எங்கள் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று
பார்க்கிறோம். He chose us long ages ago.
எவ்வளவு காலத்துக்கு முன்பதாகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார்.
And he predestined us, it says in Romans 8:29.
ரோமர் 8:29-லே அவர் நம்மை முன் குறித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம்.
Predestined means he decided a certain destination for us to reach.
முன் குறித்திருக்கிறார் என்று சொன்னால் ஏற்கனவே நாம் அடைய வேண்டிய ஒரு லக்கை நிர்ணயித்திருக்கிறார்.
When you buy a train ticket,
நீங்கள் ஒரு ரயில் டிக்கெட்டை வாங்கும் பொழுது
it's got a destination in it.
அதிலே எந்த இடத்திலே போய் சேர வேண்டும் என்று சேருமிடம் போட
வேண்டும். I'm going from Bangalore to Delhi.
பெங்களூரிலிருந்து டெல்லிக்கு போக வேண்டுமானால்
I get in the train which has got a destination.
நான் ஒரு இடத்துக்கு போய் சேரக்கூடிய ஒரு ட்ரெயினில் ஏறுகிறேன்.
I won't get off the train at Nagpur or Itarsi or somewhere along the way.
நான் போகிற வழியிலே நாக்பூர்லயோ இட்டார்சி இறங்கி விட மாட்டேன்.
There may be many interesting things going on in the platform in all those stations, but I don't get off.
அந்த எல்லா ரயில் நிலையங்களிலேயும் அங்கே உள்ள பிளாட்ஃபார்ம்லயே சுவாரஸ்யமான காரியங்கள் போய் கொண்டிருக்குமானால் நான் இறங்க மாட்டேன்.
I've got a destination.
என்றால் எனக்கு சேரும் இடம் ஒன்று உண்டு.
Now many people haven't seen their destination.
அநேக ஜனங்கள் தாங்கள் போய் சேர வேண்டிய இடத்தை இன்னும்
பார்க்கவில்லை. God beforehand determined the destination for them.
தேவன் எவ்வளவு காலத்துக்கு முன்பதாகவே அவர்களுக்கு என்று சேரும் இடத்தை இலக்கை நியமித்திருக்கிறார்.
Predestination.
அதுதான் முன் குறித்திருக்கிறார்.
Now a lot of people think the destination is heaven.
அநேகர் எண்ணுகிறதெல்லாம் சேருமிடம் பரலோகம் என்று.
No.
இல்லை.
Nowhere does it say our destination that God predestined for us is heaven.
தேவன் நமக்கு முன்குறித்த இடம் பரலோகம் என்று எந்த இடமும் சொல்லவில்லை.
But it does say here that we have the predestination God has made for us is that we might become like Jesus.
நாம் இயேசுவை போல அவருடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்து இருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்கிறது.
What is your destination?
ஆகவே உங்களுடைய லக்கு என்ன?
It's not heaven.
பரலோகம் அல்ல.
It's to become like Jesus.
இயேசுவை போல மாறுவது.
Wherever you are.
நீ எங்க இருந்தாலும்
in the universe.
இந்த அண்ட சராசரத்தில்.
To become like Jesus.
இயேசுவை போல மாற வேண்டும்.
So God's goal in saving us is not to take us to heaven.
ஆகவே பரலோகத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக இயேசு நம்மை அழைக்கவில்லை.
It's because this wrong idea in our heads that we've got evangelists who are trying to get people to go to heaven.
அநேக சுவிசேஷகர்கள் பரலோகத்துக்கு போவதற்காக பிரசங்கிக்கிறார்கள் என்ற தவறான கருத்தை நான் மனதில் வைத்திருக்கிறேன்.
I'll tell you honestly, I'm not interested in getting people to go to heaven.
நான் நேர்மையாக என்னுடைய காரியத்தை சொல்கிறேன், பரலோகத்திலே போய் ஜனங்களை சேர்க்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அல்ல.
I'm interested in getting people to be like Jesus.
இயேசு போல ஜனங்கள் மாற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமா இருக்கு.
Because that is God's destination.
என்றால் அதுதான் தேவனுடைய லக்கா இருக்கிறது.
To go to heaven is the destination that some evangelists have chosen for people.
பரலோகத்துக்கு போவதுதான் லக்கு என்பது சுவிசேஷர்களே தெரிந்து கொண்டதான ஒரு லக்கு.
God's destination is that you must become like Jesus.
தேவனுடைய லக்கு என்னவென்றால் நீங்கள் இயேசுவை போல மாற
வேண்டும். So that Jesus will be the eldest brother among many younger brothers.
அநேக இளைய சகோதரர்களுக்கு இயேசுவே மூத்த சகோதரர்.
That's what it says in this verse.
அதைத்தான் இந்த வசனத்திலே பார்க்கிறோம்.
That God wants Jesus to be the first person among many brothers.
அநேக சகோதரர்களுக்குள்ளே தேவ இயேசு கிறிஸ்து முதற் பிறனவராக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
What a wonderful privilege that Jesus is my elder brother.
இயேசு கிறிஸ்து என்னுடைய மூத்த சகோதரராக இருக்கிறார் என்பது எவ்வளவு நல்ல ஒரு சாட்சி.
That's why we call each other brother so and so, sister so and so.
நாம் ஒருவரையொருவர் சகோதரர் இன்னார் அவர்களே சகோதரியே என்று அழைக்கிறோம்.
We are younger brothers and sisters of Jesus Christ.
ஏனால் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் எல்லாரும் இளைய சகோதரர்களாய் சகோதரிகளாய்
இருக்கிறோம். There's no greater title than brother.
சகோதரன் என்றதான பட்டத்தை காட்டிலும் பெரிய பட்டம் இல்லை.
You may function as a pastor or as an evangelist.
ஒரு போதகராகவோ ஒரு சுவிசேஷகராகவோ வேலை செய்யலாம்.
Or a teacher in the church.
அல்லது சபையிலே ஒரு போதகராகவோ.
But let me tell you this.
ஆனா நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன்.
A pastor or a teacher or an evangelist is not greater than a brother of Jesus Christ.
ஒரு போதகரோ ஒரு சுவிசேஷகரோ ஒரு தலைமை ஒரு போதகரோ அவர் சகோதரனை காட்டிலும் பெரியவர் அல்ல.
That's only a function.
அது ஒரு பணிதான்.
A particular task God may give us in the body of Christ to be an evangelist or a pastor.
ஒரு சுவிசேஷகனாகவோ போதகராகவோ இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பணியை தேவன் சரீரமாக சபையில நமக்கு தரலாம்.
What is the highest and most honored title we can have in the body of Christ?
கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பட்டம் அல்லது ஸ்தானம் எது?
It's not evangelist or pastor.
சுவிசேஷகனாகவோ போதகராகவோ இருக்கக்கூடிய ஸ்தானம் அல்ல.
Brother.
சகோதரன்
என்று brother means a younger brother of Jesus Christ.
சகோதரன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் இளைய சகோதரன்.
Or a sister, which means a younger sister of Jesus Christ.
சகோதரி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் இளைய சகோதரி.
So God wants us not to be servants but to be sons.
ஆகவே நாம் வேலைக்காரர்களாக அல்ல நாம் மகன்களாக இருக்க வேண்டும் என்று அந்த தேவன் விரும்புகிறார்.
By that I include the women as well.
அதை நான் சொல்லும்பொழுது சகோதரிகளையும் பெண்களையும் சேர்த்துக் கொள்கிறேன்.
When I say son I'm referring to men and women.
புத்திரன் என்று சொல்லும்பொழுது அதிலே ஆண்களும் பெண்களும் அடங்குவார்கள்.
Now you see in Galatians.
இப்பொழுது கலாத்தியரிலே நாம் பார்ப்போம்.
In Galatians it says.
கலாத்தியரிலே நாம் வாசிக்கிறோம்.
In chapter 4.
நான்காம் அதிகாரம்.
God sent a son it says in verse 4.
நான்காம் வசனத்திலே தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார்.
So that we might become his sons.
நாம் அவருடைய புத்திரர்களாக மாறுவதற்காக.
And verse 6.
ஆறாம் வசனம்.
Because you are sons God has sent the spirit of his son into your hearts crying abba father.
நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் உங்கள் இருதயங்களில் அனுப்பினார்.
Which all the servants of God in the Old Testament could not say.
பழைய ஏற்பாட்டிலே உள்ள அனைத்து தேவ ஊழியக்காரர்களும் இப்படி சொல்ல முடியவில்லை.
But God has sent his spirit of his son into my heart so I can say abba father.
நான் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படும்படியாக புத்திரருடைய ஆவியை தேவன் எனக்குள்ளே அனுப்பியிருக்கிறார்.
Therefore verse 7 you are no longer a servant or a slave but a son.
ஆகவே நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய்.
It's very important to understand that.
இதை நாம் விளங்கிக் கொள்வது மிகவும்
இன்றியமையாது. In the New Testament we are not servants but sons.
புதிய ஏற்பாட்டிலே நாம் வேலைக்காரர்கள் அல்ல ஊழியக்காரர்கள் அல்ல நாம் புத்திரர்கள்.
What is the difference between a servant and a son?
ஒரு புத்திரனுக்கும் வேலைக்காரனுக்கும் என்ன வித்தியாசம்?
There are a lot of differences.
நிறைய வித்தியாசம்.
First of all it says here if you are a son you are an heir through God in verse 7.
ஏழாம் வசனத்திலே பார்க்கிறது போல நீ புத்திரனாய் இருந்தால் நீ உடன் சுதந்திரனாய் இருக்கிறாய்.
Nobody shares his property with the servants.
எந்த ஒரு வேலைக்காரனோடு கூட யாரும் தன்னுடைய சொத்தை பங்கிட்டு கொடுக்க மாட்டான்.
Rich businessman is not going to share his property with his servants.
ஒரு பணக்கார தொழில் அதிபன் தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு தன்னுடைய சொத்தை எழுதி கொடுக்க மாட்டான்.
He shares it with his sons and daughters.
தன்னுடைய மகன் மகள்களோடு கூட தான் சொத்தை பங்கிட்டு கொடுப்பான்.
And so,
ஆகவே
God does not share all that he has with his servants but with his sons.
தேவன் தமக்குள்ள அனைத்து காரியங்களையும் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கும் வேலைக்காரர்களுக்கும் பங்கிட்டு கொடுப்பதில்லை, ஆனால் புத்திரர்களுக்கு.
You can have an inheritance of everything that your heavenly father has.
உங்களுடைய பரமபிதா வைத்திருக்கிற எல்லா சுதந்திரத்திலையும் நீங்கள் பங்கு பெற முடியும்.
You must have a sense of how important you are as a child of God.
தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நீ எவ்வளவு முக்கியமானவன் என்கிறதான ஒரு உணர்வை நீ பெற்றுக்கொள்ள.
That's not to make us proud.
அதை நாம் பெருமைப்பட முடியாக அல்ல.
Jesus knew he was the son of God but he wasn't proud of it.
இயேசு தான் தேவனுடைய குமாரன் என்று
does not know what his master is planning.
Or velaikaran thanudaiya yejaman enna thirmanikkiran endru ariyadirukkar.
Think of a man who is a businessman.
Oru thulil adivarai neengal enni paarenga.
He may have servants working in his shop.
Avudaiya pani thalathile anaiya velaikaran velai seidhu kondirukkargal.
Not only they don't share his inheritance.
Avudaiya sundarathile pangadaiyamal irupadhu mattumalla.
Even their attitude to the work is related to time and money.
அவர்கள் அந்த வேலையிலே தங்களுக்கு இருக்கிற மனப்பான்மையானது பணத்தை பொறுத்தும் நேரத்தை பொறுத்தும் இருக்கிறது.
A servant will say, well, I'll start work at 9 o'clock and comes to 5 o'clock, I have to go.
ஒரு வேலைக்காரன் சொல்லுவான், 9 மணியானால் நான் வேலையை ஆரம்பிக்கிறேன், 5 மணி ஆகிவிட்டால் நான் உடனே வேலையை முடித்து ஓடி விடுவேன்.
You want me to work beyond 5 o'clock, you got to pay me overtime.
5 மணிக்கு மேலாக நான் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ஓவர்டைம் நீங்கள் பணம் கொடுத்தாக வேண்டும்.
That is how a servant will work in a shop.
இப்படித்தான் ஒரு வேலைக்காரன் ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்வான்.
But how does the man's son who is sharing the business with the father, how does he work?
தகப்பனோடு கூட அந்த தொழிலில் இணைந்து செய்கிற மகன் அவன் எப்படி வேலை செய்வான்?
He probably doesn't even get a salary.
அவனுக்கு சம்பளம் கூட கிடைக்காது.
And he doesn't look at his watch whether it's time to go home.
வீட்டுக்கு போவதற்கு நேரம் ஆகிவிட்டது என்று அவன் எப்பொழுதும் வாட்சை பார்க்க மாட்டான்.
If needed, he'll work till 9 o'clock at night.
அவன் உள்ள இரவு 9 மணி வரை வேலை செய்வான்.
Or till midnight.
சில சமயத்தில் நடுராத்திரி வரை வேலை
செய்வான்.
அவன் அதிசீக்கிரமா
work on holidays.
லீவு நாட்டிலேயும் கூட அவன் வேலை செய்வான்.
And he will not ask for an overtime pay.
அதற்கெல்லாம் அவன் ஓவர் டைம் சம்பளத்தை கேட்க மாட்டான்.
Because he is a son.
ஏனென்றால் அவன் ஒரு மகன்.
Now a lot of people doing Christian work today are doing it for money.
இன்றைக்கு கிறிஸ்தவ ஊழியத்தை செய்கிற அநேகர் பணத்துக்காக ஊழியம்
செய்கிறார்கள். A lot of people in our country.
நம்முடைய தேசத்தில் அநேகர்.
They will not serve the Lord unless somebody pays them.
யாராவது ஒருவர் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்காவிட்டால் ஊழியம் செய்ய மாட்டார்கள்.
You tell me now yourself, are such people sons or servants?
அப்படிப்பட்டவர்கள் புத்திரர்களா அல்லது வேலைக்காரர்களா என்று நீங்களே சொல்லுங்கள்.
But you say, without money, how can a person survive?
ஆனால் பணம் இல்லாமல் எப்படி ஒருவன் உயிர் வாழ முடியும் என்று கேட்கலாம்.
How does that son survive?
அந்த மகன் எப்படி அவன் பிழைக்கிறான்?
Doesn't he need food and clothes and shelter?
அவனுக்கு ஆகாரமும் உடையும் இருக்க உறைவிடமும் தேவையில்லையா?
The father will provide everything that he needs for his son.
தன்னுடைய மகனுக்கு தேவையான அனைத்தையும் தகப்பன் அவனுக்கு கொடுக்கிறார்.
You know that expression with the father of the prodigal son said to his elder brother.
கெட்ட குமாரனுடைய தகப்பன் தன்னுடைய மூத்த குமாரனிடத்தில் என்ன சொன்னார்
என்று தெரியுமா? Son, all that I have is yours.
எனக்கு உள்ளதெல்லாம் உனக்கு உள்ளது மகனே.
That's what God says to us.
அதைத்தான் தேவனும் நமக்கு சொல்கிறார்.
How can we not have what we need?
நமக்கு தேவையை எப்படி நாம் பெற்றுக்கொள்ளாமல்
இருக்க முடியும்? We don't have to worry about food, clothing or shelter.
நம்முடைய உணவை குறித்தோ உடையை குறித்தோ உறைவிடத்தை குறித்தோ கவலைப்பட தேவையில்லை.
Are interested in God's business.
நீ தேவனுடைய ஊழியத்திலே விருப்பமுள்ளவனா இருந்தால்.
You set your heart and mind to serve the Lord.
இருதயத்தையும் மனதையும் தேவனுக்கு ஊழியம் செய்ய
நியமித்துக் கொண்டால். Not as a servant but a son.
ஒரு வேலைக்காரனை போல அல்ல புத்திரனாய்.
God will take care of all your needs.
உன் எல்லா தேவைகளையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்வார்.
Many people serve God like I said like a servant.
அநேகர் தேவனுக்கு வேலைக்காரனை போல தான் ஊழியம் செய்கிறார்கள்.
That means they say, well, I've already sacrificed so much for the Lord, I don't want to do any more.
நான் ஏற்கனவே எவ்வளவோ தேவனுக்கு என்று தியாகம் செய்து விட்டேன், இனிமேல் தியாகம் செய்ய நான் விரும்பவில்லை என்று சொல்கிறார்கள்.
Even when they give a gift or a tithe to God,
தேவனுக்கு ஒரு தசமபாகத்தை காணிக்கையாக செலுத்தும் போது,
they are always expecting a return.
எப்பொழுதுமே தனக்கு பதில் கிடைக்க வேண்டும்
என்று விரும்புகிறார்கள். I'm giving this gift to God because I must get a promotion.
நான் இந்த வெகுமதியை தேவனுக்கு கொடுக்கிறேன் ஏனென்றால் எனக்கு ஒரு வேலை
உயர்வு வேண்டும். I'm giving a small token gift to God, he must clear this debt of mine.
நான் இந்த சிறு காணிக்கையை கொடுக்கிறேன், அவருடைய கடனை தீர்க்க வேண்டும்.
Are these people sons?
இவர்கள்
மகன்களா?
No, they
are businessmen.
அவர்கள் தொழில் செய்கிறவர்கள்.
They are worse than servants.
அவர்கள் வேலைக்காரர்களை
காட்டிலும் கேடானவர்கள். Of a lot of Christians today.
இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களின் நிலைமை
இப்படி இருக்கு. Christians are like that because they are listening to these false gospels.
இந்த பொய்யான சுவிசேஷத்துக்கு அநேக செவி கொடுக்கிறபடினாலே அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி
இருக்கிறார்கள். Where people are telling them to do business with God.
தேவனோடு கூட வியாபாரம் செய்யுங்கள் என்று ஜனங்கள் சொல்கிறார்கள்.
I say, I don't do business with God.
நான் தேவனோடு கூட வியாபாரம்
செய்யவில்லை. I have never done business with God in 45 years that I've been his son.
நான் புத்திரனாய் இருந்த 45 ஆண்டுகளாக நான் ஒரு காலம் தேவனோடு கூட வியாபாரம் செய்ததில்லை.
God knows what is best for me and he always gives me that.
எனக்கு எது நேர்த்தியானது என்பதை தேவன் அறிந்து அதை எனக்கு தந்திருக்கிறார்.
I don't get everything I ask for.
நான் கேட்டதெல்லாம் நான் பெற்றுக்கொள்ளவில்லை.
Thank God I don't get everything I ask for.
நான் கேட்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்காக தேவனுக்கு நன்றி.
Some of those things would have destroyed me.
ஏனென்றால் அதிலே ஒரு சில காரியங்களை என்னை அழித்திருக்கும்.
I'm like a foolish child asking for something and my heavenly father says no, that's not good for you.
ஒரு புத்தியில்லாத குழந்தையைப் போல நான் பரலோக பிதாவினிடத்தில் கேட்டிருக்கிறேன், அவர் அது உனக்கு நல்லதுக்கு அல்ல என்று சொல்கிறார்.
I thank God I have a father who filters my desires to see what is good for me.
என்னுடைய ஆசைகளை எல்லாம் வடிகட்டி எனக்கு நல்லது எதுவோ அதை மட்டும் அவர் தருகிற தகப்பனனுக்கு இருக்கிறார்.
But I'll never be a servant, I'm a son.
நான் ஒரு கால வேலைக்காரனாக இருக்க போவதில்லை, நான் அவருக்கு புத்திரனாக இருக்க
போகிறேன். That doesn't mean I don't serve.
அதற்கு உடனே நான் வேலை செய்ய மாட்டேன்.
I'm a son who shares in the business with my father.
என்னுடைய தகப்பனோடு கூட அந்த தொழிலே பங்கு வைத்திருக்கிறதான ஒரு புத்திரன் நான்.
And I serve more than servants do.
வேலைக்காரர்கள் செய்வதை காட்டிலும் அதிகமாக நான் வேலை செய்கிறேன்.
But my attitude to God is not that of a servant who is afraid of his master.
தன்னுடைய எஜமானை பார்த்து பயப்படக்கூடியதான ஒரு வேலைக்காரனை போல மனப்பான்மை இருப்பதில்லை.
He is waiting for some reward.
அல்லது ஒரு வெகுமதிக்காக காத்திருக்கிற வேலைக்காரனை போல அல்ல.
Like nowadays a lot of people expect a bonus from their company.
இன்றைக்கு அநேகர் தங்களுடைய கம்பெனியிலிருந்து போனஸ் எதிர்பார்க்கிறார்கள்.
A lot of people are expecting a bonus from God.
அநேகர் தேவனிடத்திலிருந்தும் கூட ஒரு போனஸ் எதிர்பார்க்கிறார்கள்.
I'm not expecting such earthly things.
அப்படிப்பட்ட பூமிக்குரிய காரணங்களை நான் எதிர்பார்ப்பதில்லை.
My destination is not an earthly material bonus.
என்னுடைய லக்கு பூமிக்குரிய பொருளாதார போனஸ் அல்ல.
My destination is becoming like Jesus.
என்னுடைய லக்கு இயேசுவை போல மாற வேண்டும்.
And God is going to do that for me.
தேவன் எனக்கு அதை செய்ய போகிறார்.
And he's progressively doing it.
அவர் தொடர்ந்து அதை செய்து கொண்டே வருகிறார்.
So if you're a son,
ஆகவே நீ ஒரு மகனாய்
இருந்தால், you must have a destination.
உனக்கு ஒரு லக்கு உண்டு.
You must be clear about your destination.
உன்னுடைய லக்கை குறித்து நீ தெளிவாக இருக்க
வேண்டும். That is to become like Jesus Christ.
அது இயேசு கிறிஸ்துவைப் போல மாறுவது.
To be a son like Jesus was a son.
இயேசு எப்படி ஒரு மகனாய் புத்திரனாய் இருந்தாரோ அதே போல நானும் ஒரு புத்திரனாய் இருக்க வேண்டும்.
You remember the first words that Jesus spoke at the age of 12.
இயேசு 12 வயதாக இருக்கும்போது அவர் பேசின முதல் வார்த்தை
recorded in the Bible.
வேதத்திலே சொல்லப்பட்டதான வார்த்தைகள்.
Don't you know that I must be about my father's business?
என்னுடைய பிதாவுக்கு அடுத்த காரியங்களிலே நான் இருக்க வேண்டும் என்பதை அறியிரலா?
Such a sense of responsibility when he was 12 years old.
அவருக்கு 12 வயதாக இருக்கும்போது அவ்வளவு பொறுப்பு இருந்தது.
See, that's another difference between a son and a servant.
ஒரு வேலைக்காரனுக்கும் ஒரு மகனுக்கும் இது இன்னொரு வித்தியாசம்.
Says in Galatians 4.
கலாத்தியர் 4 ஆம் அதிகாரத்தில்
But if a person is a child, verse 1.
ஒன்றாம் வசனத்தில் பார்க்கிறோம், ஒரு மகன் சிறு பிள்ளையா இருந்தால்,
then he is no different from a servant.
அவனுக்கும் அடிமையானவனுக்கு வித்தியாசம் இல்லை.
On paper you can say I'm a child, I'm an owner of everything.
நான் தான் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரன், நான் சிறு புத்திரன் என்று எழுதலாம் பேப்பர்.
Born again and I'm a child of God.
நான் மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளை என்று எழுதி கொள்ளலாம்.
But if you're still a baby,
ஆனால் நீ குழந்தையா இருந்தால்,
even though on paper you own so many things,
நீ பேப்பரிலே எவ்வளவு காரியங்களுக்கு நான் சொந்தக்காரன் என்று எழுதினாலும்
கூட, you are not different from a servant.
நீ வேலைக்காரனுக்கு அடிமைக்கும் உனக்கு வித்தியாசம் இல்லை.
Now a lot of people who are born again,
அநேகர் மறுபடியும்
பிறந்திருக்கிறார், they are children of God.
அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான்.
But they are children, not sons.
ஆனால் அவர்கள் இன்னும் சிறு பிள்ளைகளா இருக்கிறார், இன்னும் புத்திராய் மாறும்.
And if they are small children, that says here they are no better than servants.
அவர்கள் சிறு பிள்ளைகளாக இருந்தால் அடிமையானவனுக்கும் இவர்களுக்கும் வித்தியாசம் இல்லை.
Why?
ஏன்?
Because he doesn't have a sense of responsibility.
பொறுப்புணர்வு அவனுக்கு இன்னும் இல்லை.
See, supposing your father is running a business.
தகப்பன் ஒரு தொழிலை நடத்தி
கொண்டிருக்கிறார். And he has to go urgently somewhere.
அவர் ஏதோ ஒரு இடத்துக்கு அவசரமாக போக
வேண்டியிருக்கிறது. And he tells his 5-year-old boy to sit there in the shop.
ஐந்து வயது பையனை பார்த்து நீ கடையிலே உட்கார்ந்து பார்த்துக்
கொள்ள,
அவன் கொஞ்ச நேரம்
உட்கார்ந்து அவனுடைய
நண்பர்கள் வந்து வாப்பா கிரிக்கெட் விளையாடலாம் என்று
சொல்கிறார்.
அவன் யாரும் இல்லாமல் அந்த கடையை விட்டுவிட்டு உடனே திறந்து,
he's not bothered if somebody comes and steals things from that shop.
யாராவது வந்து கடையிலே திருடி விடுவார்கள் என்று பயப்படுவதில்லை.
But a 25-year-old son won't behave like that.
ஆனால் 25 வயது நிறைந்த மகன் அப்படி இருக்க மாட்டான்.
Even if something urgent comes up,
அவசரமாக ஒரு காரியம் வந்தால்,
he'll make some arrangement for the shop to be taken care of before he goes.
அந்த கடையை வேறு யாரோ ஒருவருடைய பொறுப்பிலே விட்டுவிட்டு தான் அவன் செல்வான்.
A son has a sense of responsibility which a child doesn't have.
ஒரு மகனுக்கு பொறுப்புணர்வு இருக்கிறது, ஒரு சிறு பிள்ளைக்கு பொறுப்புணர்வு இல்லை.
A servant doesn't have a sense of responsibility sometimes.
வேலை காரணக்கும் சில சமயத்திலே பொறுப்புணர்வு இருப்பதில்லை.
He'll say, sir, I've got something very important today at 5:30, I have to go.
5:30 மணிக்கு எனக்கு அவசரமான வேலை இருக்கிறது ஐயா, நான் போக வேண்டும் என்று சொல்வான்.
A servant, he works for a certain time and certain money.
வேலைக்காரன் ஒரு குறிப்பிட்ட ஊதியத்திற்காக குறிப்பிட்ட நேரம்தான் பணி செய்வோம்.
And the child doesn't have a sense of responsibility.
ஒரு குழந்தைக்கும் பொறுப்புணர்வு இல்லை.
How about you?
உங்களை குறித்து என்ன?
Do you have a sense of responsibility for God's work?
தேவனுடைய ஊழியத்திற்கென்று ஒரு பொறுப்புணர்வு உங்களுக்கு இருக்கிறதா?
Are you concerned that God's name should be glorified in India?
இந்திய தேசத்திலே தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்றதா?
Are you concerned that the name of Jesus being dishonored in this country?
இயேசுவின் நாமம் இந்த நாட்டிலே தூஷிக்கப்படுகிறது என்றதான ஒரு ஏக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா?
Are you like a child? You know, when a father comes from a long trip abroad, the father, this child, small child will immediately open the suitcase and say, Daddy, did you bring some sweets for me?
Did you bring
some toys for me?
But
what does the 25-year-old son say?
He
says, Dad, how's business going? Did you get some orders?
See the difference
between a son and a child?
The
Christian church is full of children.
கிறிஸ்தவ சபையானது சிறு பிள்ளைகளாக
Lord, have you got a toy for me?
ஆண்டவர் எனக்கு பொம்மை வாங்கி வந்தீர்களா?
Have you got some chocolate for me?
எனக்கு சாக்லேட் வாங்கி வந்தீர்களா?
They're always looking for chocolates and toys.
ஆகவே எப்பொழுது பார்த்தாலும் சாக்லேட் இருக்கிறதா பொம்மை இருக்கிறதா என்றுதான் பார்க்கிறார்.
Lord, I want a bigger house, a bigger car.
ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய கார் வேண்டும், ஒரு பெரிய வீடு வேண்டும். இவங்களெல்லாம் பொம்மைகள்.
Is that what you're looking for?
இந்த விளையாட்டு பொருட்களை தான் தேடிக் கொண்டிருக்கிறீர்களா?
Do you go to your heavenly father and say, Lord, I'm concerned that your work is not prospering in this country.
ஆண்டவரே, இந்த தேசத்திலே நம்முடைய ஊழியமானது செழிக்கவில்லை.
I want your name to be glorified.
ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும்.
Lord, please work.
ஆண்டவரே, தயவு செய்து
கிரியை something.
ஏதாவது ஒன்றை செய்யும் ஆண்டவரே.
Let your name be glorified.
உம்முடைய நாமம் எப்படியாவது மகிமைப்பட வேண்டுமே.
I'm concerned about God's name.
தேவனுடைய நாமத்தை குறித்து தான்
ஒரு I want to say to you, God wants you to be a mature son.
நீ வளர்ந்த ஒரு புத்திரனா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்
என்று ஒரு கர்த்தர் long time.
அதற்கு அதிக நேரம் பிடிக்காது.
You can be a son right now.
இப்பொழுதே நீ அவருடைய புத்திரனாய் மாற முடியும்.
You change your attitude.
உடைய மனப்பான்மை மாற்றினால்
I'm not going to do business with you anymore.
ஆண்டவரே, இனிமேலும் நான் உம்மோடு கூட வியாபாரம் செய்ய மாட்டேன்.
I want to be concerned about your work.
உம்முடைய வேலையை குறித்து பொறுப்புள்ளவனாய் இருக்க
விரும்புகிறேன். Gradually a sense of responsibility will come in you.
அப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பொறுப்புணர்வு உனக்கு வரும்.
And you'll be a son.
நீ ஒரு மகனாய் மாறுவாய்.
Will you pray?
ஜெபிப்பீர்களா?
Will you bow your heads?
தலையிலே வணங்குங்க.
And say, Lord,
ஆண்டவரே,
help me to grow up.
வளர எனக்கு உதவி செய்ய.
I don't want to be a child forever.
எப்பொழுதுமே நான் ஒரு குழந்தையா இருக்க
வேண்டும். I want to be a son.
நான் ஒரு மகனா இருக்க வேண்டும்.
I don't want to have the attitude of a servant.
ஆண்டவரே, வேலைக்காரனுடைய மனப்பான்மை
bound by time and money.
எப்பொழுது பார்த்தாலும் நேரத்தை
I'm willing to serve you 24 hours.
நான் 24 மணி நேரம்
ஊழியத்தை ஆயத்தமாக்குகிறேன்.
எனக்கு எந்த சம்பளமும் வேண்டாம் ஆண்டவரே.
I want to serve you out of love.
ஆண்டவரே, அன்பின் நிமித்தமாய் உங்களுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறேன்.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.